நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சம் முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பா, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவண்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதி சேர்ந்த நேரமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருபசமாதி அடைந்த நேருளமுயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு கனடாவில் புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய சங்க உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை காலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமையும். இந்த சத்சங்கத்தில் வழமை போல பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புத ஆன்மீக செய்திகள் பாபாஜியினால் தர இருக்கின்றது. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 89, 90, 91, 92. இந்த அத்தியாயத்தில் கடந்த 2 சத்சங்கங்களாக ராமதீத்தரை பற்றி பார்த்தோம் அருளாளர். இந்த அத்தியாயத்தில் பாபாஜி சிவானந்தரை பற்றி குறிப்பு தருகின்றார். அதிகாரம் என்பது ஒரு போதை. இதனால் மனிதன் தன் கழுத்தை தானே அறுத்து கொண்டு இறந்து போவான். மனிதனே விழி, இந்த வெளிப்படையான உண்மையை நீ இன்னும் உணரவில்லையா? அதிகார அரசியல் அளிக்கும் விஷப்பழங்களை சாப்பிட்டது போதாதா? ஆதிக்க வெறி உலக அளவில், தேசிய அளவில், சமுதாய அளவில், ஏன் வீட்டளவிலும் கூட காணப்படுகின்றது. அதிகாரம் என்பது ஒரு மயக்கம். கடினமான தவம், சிவ தரிசனம் ஆகியவை கூட இராவணனது அழிவை தடுக்க முடியவில்லையே. அதிகார போதையே இதற்கு காரணம். தர்மத்தை தவிர வேறு எதுவும் நம்மை காப்பாற்ற முடியாது. உலக அமைதியையும் வளத்தையும் ஒற்றுமையையும் தர்மம் மட்டுமே கொண்டு வரும். தர்மம் மட்டுமே கொண்டு வரும். தர்மம் மறைந்திருக்கும் போது அமைதியும் மறைந்திருக்கும். தர்மம் இல்லாத வீட்டில் நாட்டில் மகிழ்ச்சி இருக்காது என்கின்றார் பாப்பா ராமதாஸ். கர்மமே ஆளும் கொள்கையாக இருக்கும் போது ஒவ்வொன்றும் அர்த்தமுடையதாகிவிடும். தர்மத்தின் அடிப்படையில் தவம் தெய்வீய சக்தியை பெறும், அரசியல் ஒற்றுமையை உண்டாக்கும், ஆரம்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பொருளை அது இருக்குமிடத்தில் தேடினால்தான் அடைய முடியும். ஆனந்தத்தை ஆன்மாவில் கடவுளிடம் நாடினால் கிடைக்கும், உலகப் பொருளில் நாடினால் கிடைக்காது. சக்தியை விரும்பினால் ஆன்ம உணர்வில் அதை அடையலாம். உலகத்தை ஆளும் சக்தியோடு நாம் ஒன்றாகும் போது நமக்கு சகல வல்லமை உண்டாகின்றது. இடத்தை விட்டு அரசியல் நிலைகளிலோ, செல்வத்திலோ, துப்பாக்கியிலோ சக்தியை தேடினால் அது கிடைக்காது. வாழ்வில் வளம் வேண்டுமானால் புண்ணியத்தை அடைய வேண்டும். பங்களாவிலோ கார்களிலோ அன்று. உலகில் உள்ள மகிழ்ச்சி, வளம், அதிகாரம் ஆகியவற்றை மட்டுமே பார்த்தால் முதலையின் முதுகின் மேல் ஏறி அக்கறை சேர முயன்று மூழ்கி போன மனிதனைப் போல் ஆவோம். மயக்கத்தில் மூழ்கக்கூடாது, இக்கணமே விழித்தெழுக. செல்வம் என்பது ஒரு முடிவன்று, மனிதனின் செயற்கையான இயல்பே அவனை நாடுகின்றது. நம் அடிமனம் ஏதாவது உயர்ந்த ஒன்றை நாடுகின்றது, ஆனால் இந்த மேம்போக்கான இயல்பு அதனை தடுக்கின்றது. நமக்குள்ளே இடைவிடாது ஒரு போராட்டம், அது அவ்வளவு ஆரோக்கியமானது அன்று. இங்குதான் நமக்குதவ பாபாஜியை போன்ற ஒரு சத்குருவின் உபதேசம் தேவைப்படுகின்றது. வாழ்க்கையிலிருந்து சமயம் பிரிக்கப்பட வேண்டியதில்லை. கிரியா யோகத்தில் தீட்சை பெற்று பாபாஜியின் அருளை லாகிரி மாஷேர், யுக்தேஸ்வரர் கிரிஜி, யோகானந்த கிரிஜி அல்லது ஞானமாதா ஆகியோர் கருணையை பெற்றால் வாழ்க்கை தெய்வீகமாகும். இந்த தரத்தை கொண்டே ஒவ்வொரு மனிதனும் செயலும் குறிப்பிடப்பட வேண்டும். தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்தால் துயரத்தை தருபவை மறைந்து போகும். இல்லற வாழ்விலும் இறை அருளை பெறலாம் என்று பல அருளாளர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் தான் பார்க்காத செயல்களை உலகம் நம்ப மறுக்கின்றது. எனவே இத்தகைய ஞானிகள் மீண்டும் மீண்டும் பிறந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும். சாதாரண மனம் அலைந்து திரியும் இயல்பை உடையது, ஆனால் கிரியா யோகத்தில் அது உயரவும் பறக்க முடியும். மனிதனுக்குள்ளும் உணர்வின் ஆழத்தில் சில எண்ணங்களும் உந்துதல்களும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. வாழ்க்கையை உருவாக்கும் முக்கியமான சக்திகள் தேவை. மேலாக மிதக்கும் பலவீனமிக்க நம்பிக்கைகளும் விருப்பங்களும் பயனற்றவை. ஆனால் உருவாக்குதல் என்பது கஷ்டமான ஒன்று. அதற்கு வல்லுநர்களாகிய குருமார்கள் தேவை. உண்மையான குருவை கண்டு பாராட்டுதல் மிகவும் கடினம். புல்லாங்குழலை சோதித்து பாராட்டுவது எளிது, ஆனால் புல்லாங்குழலில் வரும் இசைப்பாடலை மதிப்பிடுவது சற்றே கடினம். இசைக்கருவியில் ஓசை தனித்தன்மை உடையது. அதை ஊதியவுடனே இது நன்றாக இருக்கின்றது என்று கூறிவிடுவர் கலைஞர். ஆனால் அதில் வரும் இனிமையான இசையை விளக்கிச் சொல்ல பயிற்சி பெற்ற ஒருவர் தேவை. அவர்தான் சாதாரண மனிதருக்கு விளக்க வேண்டும். அதுபோல ஒரு துறையில் வல்லமை படைத்தவரை அவரது தனித்தன்மையை மதிப்பிட முடியும். ஆனால் பல துறை வல்லமை படைத்தவரை மதிப்பிடுதல் கடினம். சுவாமி சிவானந்தர் ஒரு புனிதர் அருளாளர் மட்டுமன்று, அவர் ஆளுமை, செயல்கள், சாதனைகள் ஆகியவை தன்னிலைப்பட்டவை. அவரை மதிப்பிட்டு பாராட்டுதல் என்பது இயலாத ஒன்று. அவர் கங்கக்கரையில் உள்ள சிவனா? மனித சமுதாயத்தில் அவருக்குரிய இடம் எது? பற்றில்லாத சேவை செய்வதில் அவரது நோக்கம் என்ன? பல்வேறு சாதனை மனிதர்களில் அவருடைய நிலை எது என்று பல கேள்விகளும் உண்டு. சுவாமி சிவானந்தர் ஒரு நிறுவனம் இந்தியாவில் ஆன்மீக வரலாற்றில் அவர் ஒரு மைல்கல். அவரை அணுகும் போது இதயத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. மலரிலிருந்து அதாவது பாபாஜியிலிருந்து தேனிக்கு அதாவது சாதகனுக்கு செல்வது என்பது தொடர்ச்சியாக நிகழக்கூடியது. அருமை தெரியாதவர்கள் மலரை தாண்டி செல்கின்றார்கள். அவர்கள் பெருஞ்செல்வத்தை இழக்கின்றார்கள். சுவாமி சிவானந்தரும் அப்படியே உண்மையை நோக்கிய பாதையில் அவர் 12 ஆண்டுகள் நடந்தார். பாதையில் பல தடைகள், ஆனால் கடுமையான கட்டுப்பாட்டோடு அவர் சச்சிதானந்தமாம் முடிவை அடைந்தார். தூய பிரம்மானந்தத்தை உணர்ந்தார். ஆனந்த உலகை அடைந்து விட்டதால் உலகத் துன்பங்கள் மறைந்துவிடும். கங்கைக்கரையில் அவருக்கு ஆச்சிரமத்தே எளிய ஆனந்த குடிரில் அன்றாட வாழ்க்கையை மௌனமாக தொடங்கினார் சிவானந்தர். மெதுவாக பல மனிதர்கள் உங்கள் உலக சுமையை இறக்கி வைக்க தங்கள் உலக சுமையை இறக்கி வைக்க அவரிடம் வந்தனர். சமுதாயத்தை விட்டு ஓடிப்போன இந்த சாது நம்மிடம் வந்த எல்லோரிடமும் தம்மையே கண்டார். பிரம்மத்தோடு ஐக்கியமான அவர் உலகில் உள்ள எல்லாவற்றோடும் ஐக்கியத்தை உணர்ந்தார். உலகில் உள்ள மிகச் சிறிய பிராணியிடம் கூட தம் ஆத்மபாவத்தை கண்டார். அவரது கம்பீரமான தோற்றம் நம்மை பிரமிக்க வைக்கும். கடவுளின் வழிகள் மிகவும் புதிரானவை. தேவைக்கேற்ப அவர் தம் தூதுவர்களை உலகத்தில் பல பாகங்களுக்கு மக்களை உயர்த்த அனுப்புகின்றார். அவர்கள் புறப்பது ஓரிடத்தில், பணிபுரிவது தொலைவில் எங்கோ. புனித சவேரியார் ஸ்பெயினில் பிறந்து இந்தியாவில் தொண்டு புரிந்தார். சுவாமி ராமதீர்த்தர் பஞ்சாபில் பிறந்தார், அமெரிக்காவில் உபதேசித்தார். வங்காளத்தில் பிறந்த அரவிந்தர் இங்கிலாந்தில் கல்வி கற்று பாண்டிச்சேரியில் மௌனமாக யோகத்தை உபதேசித்தார். கிருஷ்ண பிரேமி என்ற ஆங்கிலேயர் அல்மொராவில் உத்தர பிருந்தாவனத்தில் ஆன்மீக பணிபுரிந்தார். யோகானந்தர் வங்காளத்தில் பிறந்து அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸில் உபதேசம் செய்தார். பத்த மேடையில் பிறந்த சிவானந்தர் இமயமலையில் சமயப்பணி புரிந்தார். அவர் ஒரு உத்தர யோகி. எவ்வளவு பெரிய புதிர்! சுவாமிஜியின் வாழ்க்கை தன்னலமற்ற உண்மை துறவில் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. தம்மை உணர்ந்த அவர் உலகையே கடவுளின் வெளிப்பாடாக நோக்கினார். இதனால் நம் ஆன்மீக சக்தியை சமுதாய உயர்வுக்காக பயன்படுத்தினார். அவர்களுக்கும் நம்மை தம்மை உணர வைத்தார். உங்கள் எல்லோருக்கும் சேவை செய்யவே நான் வாழ்கின்றேன். உங்களை ஆனந்தப்படுத்துவதே என் நோக்கம். அறியாமையை அழித்து வாழ்வின் இலக்கை அடைய நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்றார் அவர். அவரது சத்சங்கமும் ஆறுதலான வார்த்தைகளும் பலருக்கு ஆனந்தம் அளித்தன. ஞானத்தை புலமையோடும் பயிற்சி செய்யும் முறையிலும் அவர் எடுத்துரைத்தார். அவரது அன்பும் கருணையும் சோர்வற்றவை. மனிதனின் ஆன்மீக முன்னேற்றம், சத்துவ குணங்களை வளர்த்தல், ஒழுக்க உயர்வு போன்றவற்றில் அவர் உபதேசம் அற்புதமானது. பயன் தருவது சாதகர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் அவர்களுக்கு பெருத்த ஆறுதலும் ஆன்மீக வலிமையையும் அளித்தது. அவர்களை கடுமையான ஆன்மீக பயிற்சி செய்ய வைத்தது. அவரது கடிதங்களில் ஒவ்வொரு வார்த்தையும் சாதகர்களுக்கு தைரியமும் ஆனந்தமும் அளித்தன. சமய வாழ்க்கை இந்தியாவில் கொடை. மிக பெரிய பழங்காலத்திலிருந்தே நிறையவே உண்டு. சுவாமி சிவானந்தர் பழைய ஆச்சாரியர்களின் மரபை புதுப்பித்தார். அவர்கள் வாழ்க்கையை நோக்குங்கள். 1934 ரிஷிகேஷில் அவர் ஒரு சிறிய குடிசையில் ஆனந்த குடீர் என்று அழைக்கப்படும் இடத்தில் தங்கினார். 1936 அங்கு தெய்வ நெறிக் கழகம் ஒன்றை தொடங்கினார். ஆத்ம வித்தையை பரப்புவதே அக்கழகத்தின் நோக்கம். இதன் மூலம் ஒவ்வொரு நகரத்திலும் ஊரிலும் இருக்கும் பல மக்களை தூய வாழ்க்கை வாழச் செய்து அவர்களை சிறந்த குணசாலிகள் ஆக்கி சமுதாயத்திற்கு சிறந்த பணியாற்றும்படி செய்தார். இந்த கழகத்திற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல கிளைகள் உள்ளன. அவை சுவாமிஜியின் ஆன்மீக பணியை பத்திரிகைகள், வார கூட்டங்கள், சாத்திர படிப்பு, ஆன்மீக பயிற்சி, சொற்பொழிவு போன்றவற்றால் தொடர்கின்றன. வட இந்தியாவில் பல நாடு மாநாடுகளுக்கு தலைமை தாங்கி பேசியிருக்கின்றார் சிவானந்தர். முதலில் கடவுள் மீது பாடி பேச்சை தொடங்குவார். அவர் பாடுவது அருமையாக இருக்கும். கை அசைவுகளும் பார்வையில் நம்மை பெரிதும் கவரும். அவர் ஆற்றல் மிகு பேச்சாளர். கூட்டத்தை சிரிப்படைய செய்வார். அவர் ஒரு ஞானி மட்டுமன்று, தத்துவ அறிஞர், பேச்சாளர், நூலாசிரியரும் கூட. மேலும் அவர் ஒரு கவிஞர், கலைஞர், நகைச்சுவையாளர், பாடகர், இசைக்கலைஞரும் ஆவார். ஆனந்த குடியிரின் தெய்வீக சூழல், ஆன்மீக அதிர்வுகள் ஆகியவை சாதகரை மயிர்கூச்சரிய செய்யும். ஆனந்த குடியிரின் புனித சூழல், கங்கை, காட்டாற்று, இமயமலையின் மண் ஆகியவை தவம் செய்யும் நம்மை தூண்டும். சுவாமிஜியின் தனியான கவனிப்பு, வருபவர்களுக்கு செய்யும் உபசரிப்பு ஆகியவை மனிதனை தெய்வீகமாக்கும். அவர் பாடும் பாடல்களால் கவரப்பட்டு அங்கு வருபவர்கள் நன்றியோடு அங்கு தாம் பெற்ற கடவுள் இனிமையை நினைவு கூர்வார்கள். ஆனந்த குடியிருக்கு பலர் வந்து உபசரிப்பு, உயர் சங்கம், மரியாதை ஆகியவற்றில் நேரடியாக பெறுகின்றனர். அவரது வழிகாட்டுதலில் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள பல வகை சாதகர்கள் சாதனை செய்தார்கள். அவர்கள் சந்தேகங்கள் உடனே தீர்த்து வைக்கப்பட்டன. எல்லோருடைய ஆன்மீக முன்னேற்றத்திலும் அவர் தனித்த அக்கறை காட்டினார். போராடும் பல பேரை பரம்பொருள் முன் நிறுத்தியிருக்கின்றார். சாதகர் இதயங்களை நித்தியத்தின் ஆனந்தத்திலும் அமைதியாலும் அவர் நிறைவடைய செய்கின்றார். தெய்வீக நெறிக்கழகத்தின் பல நூறு கிளைகளும் யோக வேதாந்த காட்டு பல்கலைக்கழகங்கள் சுவாமிஜியின் சிறப்பான பணிக்கு சான்று பகர்வன. அவருடைய உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் சளைக்கவே இல்லை. கீழே நாட்டு தத்துவ யோக நெறிகளில் அத்தெய்வீக நெறிக்கழகம் மிக உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளது. அந்த சன்னியாசியாகிய சிவானந்தர் தெய்வீக அறிவு படைத்தவர். உண்மையில் ஒளி விளக்கு, லட்சக்கணக்கான சாதகர்களுக்கு கலங்கரை விளக்கமும் அவரே. ஆன்மீக மாளிகையில் மூலக்கல் அவருடைய உபதேசங்கள் தொடர்ந்து எல்லோரையும் கவர்ந்து வாழ்க்கையின் உண்மையை லட்சியத்தை அடைய உதவட்டும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமா. இன்று மிகவும் அருமையான ஒரு வாசிப்பு அந்த அத்தியாயத்தில் 5 பக்கங்கள் நிறைந்தது. அதில் தொடக்கத்தில் பாபாஜி தன்னுடைய விடயங்கள் சிலவற்றை குறிப்பு கொடுக்கின்றார். அதன் பின் 3 பக்கங்களுக்கு மேலாக அருளாளர் சிவானந்தரை பற்றி குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அவர் அன்பிலும் தொண்டிலும் தன்னுடைய பக்தியிலும் அதற்கு மேல் சரணாகதியிலும் இருந்திருக்கின்றார். அது கிரியா யோகா தெய்வீக வழிகளாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையும் இப்போது வாச்சபோது அந்த 4 கலந்திருப்பதை கண்டேன். நன்றி சொல்வோம் பாபாஜியின் இந்த தகவல்களுக்கு. இந்த சைவ சித்த சாரி எங்களுடைய பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து இப்படியான அற்புதமான விடயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய நமா. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிடைக்கப்பெறும் அருள்மொழிகளை உள்வாங்கி அவற்றை மீட்டல் செய்து உணர்வு நிலையில் அடைதற்குரிய சத்சங்கமாக அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய சத்சங்கத்தில் அருளாளர் சிவானந்தர் அவருடைய பல விடயங்கள் தெளிவாக கூறப்பட்டது. அதில் முக்கியமாக உள்வாங்கி சில விடயங்களை மீண்டும் கூற விரும்புகின்றேன். அவர் முக்கியமாக அதிகாரத்தை பற்றி தெளிவாக பல விடயங்கள் கூறியிருக்கின்றார். அதிகாரம் என்பது ஒரு போதை எனவும் அதை ஆதிக்கபடி பல விடயங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது என்ற கருத்தையும் தெளிவாக கூறினார். மற்றும் தர்மம் மறைந்திருக்கும் போது அமைதியும் மறைந்திருக்கும் என்ற கருத்து தெளிவாக எடுத்து கூறப்பட்டது. ஆனந்தத்தை ஆன்மாவில் கடவுளிடம் வேண்டினால் கிடைக்கும் என்ற கருத்தும் மயக்கத்தால் முழுகக்கூடாது என்றும் மனத்தில் உண்டாகும் போராட்டத்தை நீக்க பாபாஜி போன்ற சற்குரு தேவை என்ற கருத்தும் ஞானிகள் மீண்டும் மீண்டும் பிறந்து வழிகாட்ட வேண்டும் என்ற கருத்துக்களும் தெளிவாக கூறப்பட்டது. வல்லுநர்களாகிய குருமார்கள் தேவை என்ற உண்மை தெளிவாக எடுத்து காட்டப்பட்டது. சுவாமி சிவானந்தர் ஒரு புனிதர். அவர் பற்றி இல்லாது சேவை செய்தவர். சுவாமி சிவானந்தர் பல கஷ்டங்களை கடந்து சச்சிதானந்த நிலையை அடைந்தார் என்று கூறப்பட்டது. அடுத்து சிவானந்தர் 10 மடையில் பிறந்து பல சமய பணிகளை புரிந்தார் என்ற கருத்தையும் உள்வாங்கினோம். 1936 சிவானந்தர் தெய்வீக நெறிக்கழகத்தை தொடங்கினார். இந்த தெய்வீக நெறிக்கழகம் மூலம் பல சேவைகளை அவர் ஆற்றிய பற்றிய விளக்கங்களையும் கேட்டோம். அவர் ஞானி மட்டுமல்ல, தத்துவ அறிஞர், பேச்சாளர், நூலாசிரியர் கூட என்ற பல கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. எல்லோருடைய ஆன்மீக முன்னேற்றத்திலும் அவர் பல முயற்சிகளை செய்தார். அவர் தனது உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்ற சலிக்கவே இல்லை. இதுதான் அது முக்கியமான கருத்து. அவர் சுவாமி அருளாளர் சுவாமி சிவானந்தர் தனது உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்ற சலிக்கவே இல்லை. எனவே நாங்கள் இன்றைய சற்சங்கத்தில் சுவாமி சிவானந்தரிலிருந்து பல விடயங்களை கற்றுக்கொண்டு அதில் முக்கியமான விடயங்களை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எனவே எங்கள் வாழ்க்கையிலும் உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்ற சலிக்கக்கூடாது என்றதை அறிந்து எல்லா சாதகர்களும் கிரியா யோகத்தில் சாதனைகளை செய்ய சலிக்கவே கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா. முடிந்த அளவு நீங்கள் சில விடயங்களை அதை சுருக்கமாக எடுத்து கொடுத்தீர்கள். இருப்பினும் சில தவறிய விடயங்களை நான் மேலதிகமாக அதை மீண்டும் இங்கு கொடுக்க இருக்கின்றேன். அதிகாரம் என்பது ஒரு போதை. இதனால் மனிதன் தன் கழுத்தை தானே அறுத்து கொண்டு இறந்து போவான் என்று பாபாஜி கூறுகின்றார். இப்படியான அதிகாரம் உலக அளவில், தேசிய அளவில், சமுதாய அளவில், ஏன் வீட்டளவிலும் கூட காணப்படுகின்றது என்று பாபாஜி சொல்கின்றார். இந்த அரியா அதிகாரம் என்பது ஒரு மயக்கமான நிலை என்று கூறுகின்றார். அதை விட இந்த இந்த இன்றைய வாசிப்பில் இன்னொரு அருமையான விடயத்தையும் பாபாஜி சொல்கின்றார். தெய்வீய வாழ்க்கை வாழ்ந்தால் துயரத்தை தருபவை மறைந்து போகும், இல்லற வாழ்விலும் இறை அருளை பெறலாம் என்ற ஒரு கூற்றை சூட்சுமமாக அங்கு கொடுத்திருக்கின்றார். அதைவிட சாதாரண மனம் அலைந்து திரியும் இயல்பை உடையது. ஆனால் கிரியா யோகத்தால் அது உயரவும் பறக்க முடியும் என்ற ஒரு சூட்சும உடையத்தையும் கொடுத்திருக்கின்றார். எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது அதை வாசிக்கும் போது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நல்ல ஒரு கருத்துக்களை நம்ம கேட்க ஒரு வாய்ப்பை பாபாஜி கொடுத்திருக்கார். பாபாஜிக்கு நன்றி. பல அருளாளர்களை பத்தி பாபாஜி அந்த புஸ்தகத்துல ஓடி காட்டியிருக்கிறார். பல கோடி அருளாளர்கள் அதுல, இதுல இவர்கள் ஒரு சில ஒரு அருளாளர்கள். அந்த அருளாளர்கள் எப்படி அவர் ஆன்மீகத்திலையும் இருந்திருக்காங்க, அந்த ஆன்மீகத்துக்குள்ள இருந்து தொட்டு செஞ்சிருக்காங்க என்ற ஒரு விஷயத்தை இந்த சத்சங்கம் மூலியமா நமக்கு ரொம்ப சிறப்பாக அமையுது. அதுல நம்ம ஆன்மீக பாதையில நம்ம இருந்த ஆன்மீகத்தை ஒட்டி இருந்தாலும் அதற்குள்ள வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும், அதை தொண்ட விடாத செய்யணும், அந்த சாதனாவை விடாத செய்யணும், அந்த தொண்டு மேல நம்பிக்கை வைக்கணும், சாதனா மேல நம்பிக்கை வைக்கணும்ன்றதுக்கு இவங்க எல்லாம் ஒரு அடிப்படை. நம்மளுடைய வாழ்ந்த ஒரு மனிதர்கள், மகான்கள், மனிதரா இருந்து மகான்களா ஆனதா இருந்து இந்த சொற்கள்ல இருந்து நம்ம அறியப்படுறோம். அந்த சிறப்பை நம்ம நினைச்சு அதை விரும்பி இறைவன்கிட்ட கேட்டு பெறுவதற்கு வேண்டிய வாய்ப்பை நம்ம பெற்றுக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குது. பல பிறவியா பல பிறவியில பல ஜென்மங்களை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு வரக்குள்ள ஒரு தெளிவு நிலை கிடைக்குது, ஒரு மாற்றம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் இது விளக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு எதை பேசினாலும் அது சைவ சித்தாந்தத்துக்குள்ளதான் அது எனக்கு ஊடுருவி பார்க்க சொல்லும். அது என்னுடைய ஒரு பெரும் ஒரு அந்த எண்ண ஓட்டம் அப்படியே ஓடிட்டு இருக்கனால அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கத்தை நமக்கு பாபாஜி அளிச்சிருக்கார். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. உமர்மையாக இன்றைய சத்சங்கத்தை தொகுத்து அதை சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விடயத்தோடு அது எவ்வாறு ஒன்று இருக்கின்றது என்பதையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் கதி ஐயா. அதில் நீங்கள் சொன்ன விடயத்தில் மிகவும் உறுதியாக ஒரு இன்னொரு விடயமும் நீங்கள் சொன்னதின் மேலதிகமாக உண்டு. அதாவது, இத்தகைய அருளாளர்களை இறைவன்தான் இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார் என்று பாபாஜி சொல்கின்றார், மக்களை ஒளிப்படைய செய்வதற்கென்று. அப்படியும் ஒரு வசனம் அங்கு உண்டு. அது உண்மைதான். ஆனால் இப்படியான சத்குருமார்கள் எங்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுக்கும் போது அது எவ்வளவு முக்கியமான விடயம், இந்த அருளாளர்களை பின்பற்றுவது என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.